السلام علیکم. بسم اللہ الرحمن الرحیم. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சிக்கு குறுகிய இடைவெளியில் ஏற்பாடு செய்திருக்கிற அருமை பெரியோர்களே, தலைமை தாங்கியிருக்கிற அன்பு சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருவதற்கு முன்னால் என்னை தன் வீட்டுக்கு அழைத்து விருந்து உபசரித்து இங்கே என்னை அழைத்து வந்திருக்கிற அன்பு சகோதரர் சலாவுதீன் காக்க அவர்களே, பேர் கூட தெரியாது நினைச்சுங்க, இது ரொம்ப டூ மச் இல்லை, த்ரீ மச். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கும் முன்னால், இந்த அருமையான ஏற்பாட்டிற்கு காரணமாக இருந்த எல்லாம் அல்ல, அல்லாவுக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து நன்றி தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமைய எல்லாம் அல்ல, அல்லாஹ் நமக்கு துணை நிற்க வேண்டும். ஏனென்றால் நயனில சொல்லினும் சொல்லுக, சான்றோர் பயனில சொல்லாமை நன்று என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொன்ன ஒரு மொழிக்கு சொந்தக்காரர்கள் நாம். திருக்குறளைத்தான் சொல்லுகிறேன், 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே நீ அழகா பேசலன்னா பரவாயில்ல, பயனுள்ளதா பேசலன்னா சான்றோர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள், அவர்களால் நீ ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாய் என்று சொன்ன மொழிக்கு சொந்தக்காரர்கள் நாம். இன்றைக்கு பேச்சு என்பதே, அது அரசியல் ரீதியாக இருந்தாலும் சமய ரீதியாக இருந்தாலும் சமூக ரீதியாக இருந்தாலும், ஒரு நகைச்சுவையாய் பேசுவது, அழகாய் பேசுவது, ஆட்டம்பாட்டமாய் பேசுவது என்பதாக ஆகிவிட்டதே தவிர, பயனுள்ளதை பேசுவது என்பது குறைந்து கொண்டே வருகிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னை போல இருப்பவர்களை கூட நிறைய பேர் பேச்சாளர்கள் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். இன்னும் சில பேர் நான் ஓரிரு படங்களில் நடித்ததை வைத்து நடிகர் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். உண்மையில் நான் யார் என்பதை நானே சொல்ல வேண்டியதா இருக்கு. வீடு ஊரா போய், ஊர் ஊரா போய், நான் உண்மையில் ஒரு விஞ்ஞானி என்று உலகத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற, மனோ தத்துவம் என்று சொல்லப்படுகிற, சைக்காலஜி என்று சொல்லப்படுகிற ஒரு துறையில் உலக அளவிற்கு அறிமுகமான ஒரு விஞ்ஞானி நான். இதை தவிர மீது எல்லாம் தமிழர்களுக்கு தெரிஞ்சிருக்குது என்னை பத்தி, இது மட்டும் தெரியல. இதை ஏன் நான் வலியுறுத்தி சொல்லுகிறேன் என்றால், நான் அடிக்கடி சொல்லுவது போலே, ஒரு ஓவியன் எதை பார்த்தாலும் ஓவியமாகத்தான் பார்ப்பான். எந்த காட்சியை பார்த்தாலும் அவனுக்கு அதை ஓவியமாக்குகிற எண்ணம் தான் வரும். ஒரு நாடகாசிரியன் எதை பார்த்தாலும் நாடகமாக்கத்தான் பார்ப்பான். அதை சாதாரணமா சுண்ணாம்படிக்கிறவரு நம்ம ஊர்ல பேசும்போது பார்த்துருந்தீங்கன்னா, சுண்ணாம்படிச்சு பழக்கப்பட்டவரா இருக்கிறதுனால அந்த குச்சிமட்டையில அடிக்கிறவரு சாதாரணமா நம்ம கிட்ட பேசும்போது கூட, அப்புறம் வரச்சோன்னா அவன் எவனுமே வரமாட்டான், ஏன்னா அப்படித்தான் பேசுவார். அவரு சுண்ணாம்படிக்கிறவர், பீடி சுத்தரவரும் இப்படி ஆடி ஆடி பேசுவார். நான் என்ன சொல்ல வர்றேன்னு எவனுமே புரிஞ்சுக்க மாட்டேன்றான். அவர் பீடி சுத்தரவர், அவர் ஆடி ஆடி பீடி சுத்திர பழக்கம். அதே மாதிரிதான் என்னுடைய துறை சார்ந்து 45 ஆண்டுகளாய் நான் மனோதத்துவம் படித்தவனாய் மாணவனாய், அதற்கான பிரச்சனைகளை அலசிய ஆராய்ந்த ஒரு விஞ்ஞானியாய், அதற்கான தீர்வுகளை செய்கிற சைக்கோ தெரபிஸ்ட் என்கிற மருத்துவனாய் உலகம் முழுக்க போய் வருகிற எனக்கு, எதை பார்த்தாலும் மனோதத்துவ ரீதியாய்த்தான் பார்க்க தெரியும். அதுதான் இவ்வளவு நீளமா சொன்னேன், இவ்வளவு பெரிய முன்னூரே அதுக்கு தான் சொன்னேன். எதையும் எனக்கு வியாபாரமாய் பார்க்க தெரியாது, எதையும் எனக்கு பொருளாதார ரீதியாய் பார்க்க தெரியாது, எதையும் எனக்கு வேறு விதமாய் சமயம் மதம் அதுவே இருக்கிற ஆன்மீகம் அது இது என்றெல்லாம் எனக்கு பார்க்க தெரியாது. எதையும் பார்த்தாலும் விஞ்ஞான தராசில நிறுத்து பார்த்து விடுவேன், அதுவும் மனோதத்துவ தராசில நிறுத்தி பார்த்து விடுவேன் எது கிடைத்தாலும். இப்பொழுது கவனியுங்கள், என்னிடத்தில் எது கிடைத்தது அல்லது நான் எதனிடத்தில் கிடைத்தேன், இதை இன்றைக்கு செய்தியாக்கி கொள்ளலாம். எது என்னிடத்தில் கிடைத்தது? 16 வயது வரை ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து, இந்து குடும்பத்தில் இருப்பவர்கள் யாரும் அந்த குடும்ப இந்து மத சடங்கு சம்பிரதாயத்தை பெரிதும் பின்பற்ற வேண்டிய கட்டாயம் இல்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்து குடும்பத்தில் பிறந்து விட்டதுனாலேயே எந்த சடங்கு சம்பிரதாயத்தையும் பின்பற்ற வேண்டியதில்லை. எதனா பெருசுன்னு செஞ்சுட்டு இருக்கோம், நம்ம பாட்டுக்கு போயிருக்கலாம்னு இருப்பாங்க. 16 வயது வரை அந்த இந்து குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த நான் மிகப்பெரிய அளவிலே அதை பற்றி தெரிந்து கொள்ளவில்லை என்றாலும், தேவார திருவாசகங்கள், 4000 திவ்ய பிரபந்தங்கள் இவையெல்லாம் கொஞ்சம் ஆழமாக படிக்கிற வாய்ப்பு பெற்றிருந்தேன். தமிழில் இருக்கிற பற்று காரணமாக தேவாரம், திருவாசகம், 12 திருமுறைகளிலே காரைக்கால் அம்மையார் புராணம், இதெல்லாம் படிப்பதிலே எனக்கு ரொம்ப ஒரு விருப்பம் இருந்தது. தமிழ் சுவை காரணமாக அவ்வளவுதான் நமக்கு அந்த ஆன்மீகம். பிறகு தந்தை பெரியார் கல்லூரிக்கு வந்தாரு. அவரை பார்த்த உடனே பெரிய மனுஷனாக இருக்கிறாருன்னு வரவேற்று ஒரு கவிதை எழுதினேன். இந்த கவிதை பயிற்சி இருக்கிறவன் என்பதனாலே அப்பொழுது எனக்கு 16-17 வயசு தான் தந்தை பெரியாரை பார்க்கும் பொழுது. அப்போ அவன் பெரிய அறிவாளின்னுலாம் சொல்ல முடியாது. அந்த காலத்து 16 வயது என்பது இன்றைக்கு இருக்கிற 16 வயது போல தெளிவுடைய பையனா இருக்கல. அப்போ எனக்கு அவ்வளவா விவரம் பத்தாத காலத்துல பெரியாரை பார்த்தேன். சும்மா ஆசைப்பட்டு பெரியார் கருத்தை ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பின்னாலே போயிட்டேன். அப்படி போய் தெரிந்து 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 படித்து கொண்ட செய்திகள் என்னவாக இருந்தது என்றால், கவனியுங்கள், 5 துறை செய்திகளை தந்தை பெரியார் எனக்குள்ளே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த செய்திகளை அழுத்தமாக எனக்குள்ளே பதிய வைத்தார் என்று சொல்லலாம். அவர் இறந்தது 1973. அவரை நான் பார்த்தது 64. ஒரு ஏறத்தால ஒரு 9 வருடங்கள் அவரை பற்றி தெரிந்து கொள்ளுகிற வாய்ப்பு ஏற்பட்ட போது 5 விஷயங்களில் என் மனத்திலே அவர் தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தார். என்ன தாக்கம் என்று கேட்டால், கவனியுங்கள், தனி வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, சமூக வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, பொருளாதாரம் போன்றவற்றில் இருந்தாலும் சரி, எதில் இருந்தாலும் நேர்மையாக உள்ளது உள்ளபடி அறிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் என்று தந்தை பெரியார் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். அவருடைய கருத்து, முக்கிய கருத்து அதுதான். எதை நாம் ஆராய்ந்தாலும் நேர்மையாக உள்ளது உள்ளபடி, எதிலே குடும்ப வாழ்க்கையிலும் சரி, நேர்மையாக இருந்து விடுவது, வாய்மையாக இருந்து விடுவது, உண்மையாக இருந்து விடுவது, மனம் ஒன்று நினைத்து வாய் ஒன்று பேசக்கூடாது என்பதில் வற்புறுத்துபவராக இருந்தார் தந்தை பெரியார். இப்பொழுது என்ன நடந்தது, நான் அவருடைய கருத்துக்களை பேசிக் கொண்டிருந்தேனே, இதிலே நேர்மையாக பேசிக் கொண்டிருக்கிறேனா என்ற கேள்வியை நான் எழுப்ப வேண்டும் அல்லவா எனக்குள்ளேயே. ஏன்னா தந்தை பெரியார் அதுதான் சொல்லிக் கொடுத்தார், நேர்மையாய் இரு, குடும்பத்துல கூட நேர்மையாய் இருங்க அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த இறைவன் இல்லை என்று சொல்லுவதில் ஆரம்பித்து, சாதி இல்லை, மதம் இல்லை, அது வேண்டியதில்லை, இது வேண்டியதில்லை என்று பேசிய போதெல்லாம் மக்களிடத்திலே நான் நேர்மையாக அறிந்து கொண்டதை பேசினேனா என்ற கேள்வியை நான் எழுப்பிக் கொண்டேன். ஆம், தந்தை பெரியாரிடம் அறிந்து கொண்டதை பேசினேன் என்று முடிவெடுத்துக் கொண்டேனே தவிர, நானாக அறிந்தது ரொம்பவும் குறைவாக இருந்தது அப்பொழுது. அதற்கு பிறகு தந்தை பெரியார் 73 இறந்து விடுகிறார். அதற்குள்ளேயே நான் இந்த விஞ்ஞானத்தை படிக்க ஆரம்பித்தேன். 71 போயிட்டேன் லண்டனுக்கு. 74 திரும்பி வந்தேன். அதற்குள் தந்தை பெரியார் இறந்து விட்டார். அதற்கு பிறகு நான் என்னுடைய அந்த விஞ்ஞான அடிப்படையை, அதாவது விஞ்ஞானம் என்றால் என்ன, மனோதத்துவ விஞ்ஞான அடிப்படையில் எல்லா விஷயத்தையும், 5 விஷயங்களை ஆராய்ச்சி செய்து பார்த்தேன். 1, முரண்படாததாய் இருக்க வேண்டும். நம்ம எதை சொன்னாலும், நான் அடிக்கடி சொல்லுவது போல, நல்ல கெட்டவன்னு சொல்லக்கூடாது, ஒல்லியான குண்டான்னு சொல்லக்கூடாது. ஒல்லின்னு சொல்லணும், இல்லை குண்டுன்னு சொல்லணும், ஒல்லியான குண்டேன். அவர் நல்லவன்னு சொல்லணும், கெட்டவன்னு சொல்லணும், நல்ல கெட்டவன், சூடா இருக்குது, குளிர்ச்சியா இருக்குதுன்னு சொல்லணும், சூடு குளிர்ச்சியா இருக்குது, இப்படி எல்லாம் சொன்னா இது முரண்பாடுன்னு பார்த்த உடனே உங்களுக்கு தெரியுது. ஆனால் வாழ்க்கையிலே நிறைய விஷயத்தை இப்படித்தான் முரண்பட்டதாகவே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம், உண்டா இல்லையா? யோசிங்க நீங்க. இங்கேதான் என்னுடைய மனோதத்துவம் என்னை பிடரி பிடித்து தள்ளியது என்று சொல்லலாம். எந்த விஷயத்திலும் மனம் ஒன்று நினைக்கிறது, வாய் ஒன்று சொல்லுகிறது. மனம் நினைப்பதை மறைத்து விடுவதையே வாழ்க்கையாக கொண்டிருக்கிறோம், உண்டா இல்லையா? பேச்சிலே, சிந்தனையிலே, செயல்பாடுகளிலே எப்பொழுதும் உள்ளம் ஒன்று நினைக்கிறது. அது என்ன நினைக்குதோ அதுக்கு நேர் எதிராக வெளியே நாம் காட்டிக்கொள்ள முயற்சிக்கிறோம். அதுவே நமக்கு வாழ்க்கையாகி விடுகிறது. எங்கே? குடும்ப வாழ்க்கையிலும் சரி, தனி வாழ்க்கையிலும் சரி, தொழில் வாழ்க்கையிலும் சரி, சமூக வாழ்க்கையிலும் சரி, எதையுமே நாம் நேர்மையாக அணுகுவதற்கு நமக்கு தைரியமே இல்லை. உண்மைதானே? நமக்கு ஒரு மேல ஒரு அதிகாரி இருக்கிறாருன்னு வச்சுக்கங்க, வேலை செய்யற இடத்துல அவர் முட்டாள்தனமா சிந்திக்கிறாருன்னு நமக்கு நல்லா தெரியுது, அவர் முட்டாள்தனமா செயல்படுறாருன்னு நல்லா தெரியுது. நம்ம கூப்பிட்டு சொல்லிட முடியுமா நம்மளால? மேனேஜர், மேனேஜர் இங்க வாயே, உனக்கு பலாருன்னு உனக்கு குட்டான்னா அறிவு இருக்குதா உனக்கு? நீ தப்பா சொல்ற, நீ தப்பா சிந்திக்கிற, நீ தப்பா செய்யற, உன்னை கவுத்து போட்டு மிதிச்சா என்னாயான்னு நமக்கு தோணும். ஆனால் சொல்லிட முடியும்னு நினைக்கிறீங்க வாழ்க்கையில? அதே மாதிரி மனைவியை பார்த்தா நமக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, யாராவது மனைவியை பார்த்த உடனே உன்னை எனக்கு பிடிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட முடியுமா? சொல்ல முடியாது. பிடிக்கலங்கிறத மனசுக்குள்ளேயே புதைச்சு வச்சுக்க முடியுமே தவிர சொல்ல முடியல. மனைவிக்கும் அதே கதை தான். பல பேர் சாதாரணமா, நான் இஸ்லாமியர்களை சொல்லல, நான் பழகிய இந்துக்கள்ல சினிமாவுக்கு போயிட்டு வரும்போது மனைவி கிட்ட ரொம்ப பிரமாதமா பேசினவனெல்லாம் நான் பார்த்திருக்கேன். என்ன இருந்தாலும் அந்த குஷ்பு இன்னும் சூப்பராக இந்த பத்தியா அப்படின்னு மனைவி கிட்டே சொல்லுவான். மனைவி மனசுக்குள்ள என்ன நினைப்பாங்க? குஷ்பு மட்டுமா அழகா இருந்தாங்க, அஜித் கூட்டுதான் அழகா இருந்தாரு அப்படின்னு அந்த அம்மா நினைச்சா சொல்லிட முடியுமா? சொன்னா வெட்டு குத்து நடக்கும். இவ்வளவு விரிவா சொன்னதுக்கு மன்னிக்க வேண்டும், இது அவ்வளவு தூரம் சொல்ல வேண்டியது இல்லை என்றாலும் புரிய வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். எதிலுமே இரட்டை அளவுகோல் வைத்துக் கொண்டிருக்கிறது மனது, உண்மையா இல்லையா? எல்லாவற்றிலும் இரட்டை அளவுகோல் வைத்திருக்கிறது. தந்தை பெரியார் எதிலும் நேர்மையா இருன்னு சொன்னாரே தவிர நான் உள்பட யாராலும் எங்களால் அப்படி இருக்க முடியவில்லை அந்த இயக்கத்துல. அவர் சொன்னதை திரும்பி சொல்லிட்டு வந்துட்டோமே தவிர எங்கள் வாழ்க்கையிலே அதை பின்பற்றுகிற அளவிற்கு எது அவர் சொன்ன கருத்துக்கள் எது எது தெரியுமா? கடவுள் மறுப்பு, ஜாதி மத ஒழிப்பு, வகுப்புரிமை பாதுகாப்பு, பார்ப்பன எதிர்ப்பு, பெண்ணடிமை ஒழிப்பு, எல்லாத்தையும் சொன்னார் அவர். ஆனால் இதில் எதை நாங்கள் பின்பற்றினோம் முழுமையா? மறுபடியும் சொல்லுகிறேன், இறை கடவுள் மறுப்பு. எங்க எதிர் வீட்டிலேயே பிள்ளையார் கும்பிட்டு இருப்பாங்க, அதுல என் மனைவியே கூட அந்த பக்கம் போவான்னு வச்சுக்கோங்களேன். எங்க மனைவி இல்ல, பொதுவா சொல்றேன், என் மனைவி போறாங்கன்னா நான் தான் நாத்தியனாச்சே, நான் என்ன செய்யணும்? போக கூடாதுன்னு தடுக்கணும் இல்ல, என் அண்ணன் தம்பியை தடுக்கணும் இல்ல. தம்பி 18 வருஷம் இதுக்கு ஐயப்பா கோயிலுக்கு போயிட்டு வருவாரு, அதுக்கு நாத்திகர் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவார். வேடிக்கைக்கு சொல்ல இப்போ யோசிச்சு பார்க்கலாம். இப்படி ஒரு மனைவி கணம் கோயிலுக்கு போயிட்டு வந்தா எங்களால தடுக்க முடியாது நாத்திகரால. ஆனா நாங்க மேடையில ஏறிக்கிட்டு சாமி கும்பிட்றோம் முட்டாளும்னு சொல்லிட்டு வருவோம். வீட்டுல ஒருத்தர் போனாங்களே அவங்களை என்ன பண்றது? இல்ல, எங்க அப்பாவே கும்பிட்டாரு, அவர்கிட்ட போய் சொல்ல முடியுமா? இப்படி அங்கே ஒரு இரட்டை வேஷம் போட்டோம். ஆனா பெரியார் சொன்னாரு நேர்மையா இருங்கள். பெண் அடிமை ஒழிப்பு, பிள்ளையை வளர்க்கும் போது கவனமாக வளர்ப்பது, ஒழுக்கமாக வளர்ப்பது, கடவுள் இல்லைன்னா பரவாயில்ல, நாங்கெல்லாம் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, ஒழுக்கம் இல்லாமல் போனால் இந்த பூமியையே நரகமாக்கி விடுவோம், ஒழுக்கமாக வாழுங்கள் என்று சொன்னார் பெரியார். எத்தனை பேர் கடைபிடித்தோம்? தந்தை பெரியார் கடைபிடித்திருக்கலாம், நாங்க யாராவது கடைபிடித்தோமா என்று கேட்டால் மது அருந்துகிறவன் அருந்தி கொண்டு தானே இருந்தான், சிகரெட் குடிக்கிறவன் சிகரெட் குடிக்கிட்டு தான் இருந்தான், வட்டிக்கு பணம் விட்டவே விட்டுக்கிட்டு தான் இருந்தான், வஞ்சகமான தொழில் செய்தவன் செய்துகிட்டு தான் இருந்தான், ஏமாத்து வேலை செய்தவன் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தான். யாருமே திருந்தல, ஏண்டான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தது என் மனம். இந்த மனோதத்துவம் படித்த பிறகு இதற்கு என்ன காரணம் என்று யோசித்தேன். மனம் எல்லோருக்குமே, அவன் நாத்திகனா இருந்தாலும் சரி, ஆத்திகனா இருந்தாலும் சரி, அப்படியே பக்தியா பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரணும்னா இருந்தாலும் சரி, பெரிய தலைவர்கள் இவங்க அவங்கன்ட்டு பெரிய பெரிய ஆளுகளா இருந்தாலும் சரி, மத தலைவர்களா இருந்தாலும் சரி, யாராலையுமே உள்ளது உள்ளபடி மனம் நினைப்பது போலே செயல்பட முடியவில்லை என்ற முடிவுக்கு நான் வந்துவிட்டேன். இதை தெரிந்து கொண்ட போது மறுபடியும் வாழ்க்கை எப்படி பாதிக்கப்படுகிறது என்று ஆராய்ந்தேன். குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது, சமூக வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது, தொழில் வாழ்க்கை நேர்மையற்று போய்கொண்டிருக்கிறது எல்லோருக்குமே. இப்போ மொத்த தமிழ்நாட்டிலையும் இதை திருத்தணும்னா என்ன பண்றதுன்னு யோசிச்சேன். என்ன பண்ணலாம், நம்ம நமக்கு என்னத்துக்கும் அம்புன்னு விட்டுட்டு போயிடலாம், அதுதான் பல பேர் செய்வாங்க. ஆனால் என் மனம் அப்படி கேட்கவில்லை. என் மனத்தில் நான் என்ன நினைத்தேன் என்றால், மனத்தை திருத்துகிற விஞ்ஞானத்தை இன்னும் 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 தெளிவாய் படித்து கொண்டு அதை இந்த சமூகத்தில் கொண்டு வந்து பொருத்த வேண்டும் என்று நான் புரிந்து கொண்டேன். குடும்ப வாழ்க்கையில திருத்தத்தை ஏற்படுத்த வேண்டும், சமூக வாழ்க்கையில திருத்தத்தை ஏற்படுத்த வேண்டும், பொருளாதார வாழ்க்கையில திருத்தத்தை ஏற்படுத்த வேண்டும், தொழில் வாழ்க்கையில திருத்தத்தை ஏற்படுத்த வேண்டும். திருத்தம் என்றால் என்ன, மனம் நினைப்பது போல செயல்பட வேண்டும், நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும், ஒழுக்கமாக எல்லோரும் நடந்து கொள்ள வேண்டும். தமிழர்கள் எல்லோரும் சேர்ந்து நாம ஒழுக்கமா குடும்ப வாழ்க்கை நடத்துறதுன்னு முடிவெடுத்துட்டா, தொழில் வாழ்க்கை நடத்துறதுன்னு முடிவெடுத்துட்டா, சமூக வாழ்க்கை நடத்துறதுன்னு முடிவெடுத்துட்டா, தமிழனை அடிச்சுக்கிறதுக்கு உலகத்துல ஆளே கிடையாது. உண்மைதானே, அடிக்கடி நம்ம சொல்லிக்கிறோம், தமிழ்நாடு வல்லரசாக, இந்திய நாடு வல்லரசாக வேண்டும் என்று. இந்த முரண்பாடான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டே என்னைக்கு நம்ம வல்லரசாக போறோம், யோசிங்க. புரியுதான சொல்றது, முரண்பாடா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் தனக்கு தானே முரண்பட்டவனா இருக்கிறான். மனைவி கிட்ட உடலை திறந்து மனைவியோடு வாழ்கிறவன் உள்ளத்தை திறந்து வாழ்வதில்லை, பொய் சொல்றான், உண்டா இல்லையா? ஆண் பெண் உறவுக்குள்ளே எவ்வளவோ சிக்கல்களை உண்டாக்கி கொண்டு எங்கிட்ட வர்றாங்க மனோதத்துவ சிகிச்சைக்காக. பிள்ளையை வளர்ப்பதில் பல பிரச்சனைகள் வருகிறது. அன்பாதான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, யாராவது ஆத்திரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்குவாங்களா? திருமணம் நோட்டீஸ் போடும்போது நான் ஆத்திரப்பட்டு திருமணம் செய்து கொள்கிறேன், மரியாதையாக வந்து சேருன்னு நோட்டீஸ் எல்லாம் போடுவாங்க. ஆத்திரப்பட்டெல்லாம் யாரும் திருமணம் பண்ணிக்க மாட்டான், அன்பா தான் திருமணம் பண்ணிப்பான். ஆனால் தொடர்ந்து அன்பா இருக்க முடிகிறதா கணவன் மனைவி வாழ்க்கையில? பிள்ளையை பெத்துக்கும் போது அன்பா தான் பெத்துக்கிறீங்க, அது சிரிச்சிருச்சுன்னா ஐயோ என் பிள்ளை சிரிக்குதுன்னு நோட்டீஸே போடுறீங்க. அது இது கொஞ்சம் நடந்துருச்சுன்னா ஐயோ என் பிள்ளை எப்படி நடந்துட்டு போறேன்னு கொஞ்சறீங்க. அதே பிள்ளை ஒரு 20 வயசு ஆன பிறகு எத்தனையோ பிள்ளை செத்து போகுது, இது சாக மாட்டேன், உண்டா இல்லையா? அந்த அளவுக்கு முரண்பட்டு விடுகிறீர்கள் உங்கள் மனசுல. இதெல்லாம் ஏன் வருகிறது என்றால், மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், மனம் வேறொன்றை நினைக்கிறது, நாம் வேறொரு மாதிரி செயல்பட வேண்டி இருக்கிறது. நடிக்கிறோம் எல்லா இடத்திலும். இந்த நடிப்பு இல்லாமல் வாழ வேண்டும் என்றால், வாழ்ந்தால் மிகுந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும். அப்ப மனத்தை என்ன செய்ய வேண்டும், தூய்மைப்படுத்த வேண்டும். மனம் என்னவாக இருக்கிறது அது தெரிய வேண்டும். அது இந்த சயின்ஸ் படித்ததுனால எனக்கு தெரிஞ்சு போச்சு. மனம் எல்லோருக்கும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், படித்தவர்களாக இருந்தாலும் படிக்காதவர்களாக இருந்தாலும், பணக்காரராக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும், எந்த ஊர்க்காரராக இருந்தாலும், எந்த பிராந்தியத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும், எந்த ஜாதியைச் சேர்ந்தவராக இருந்தாலும், எந்த மதத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும், இயற்கையில் மனம் எப்படி இருக்கிறது என்றால், கவனியங்கள், இச்சையை நோக்கி, தற்காலிக நன்மைகளை நோக்கி, தற்காலிக சந்தோஷத்தை நோக்கி பயணம் போவதாகவே இருக்கிறது மனம். இச்சையை நோக்கி போவதாகவே இருக்கிறது, தவறானவற்றை நோக்கி பயணம் செய்வதாகவே இருக்கிறது. நேர்மையாய் நடந்து வருந்தி நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் என்றெல்லாம் யார் மனமும் விரும்புவதில்லை. சந்து கிடைச்சா அப்படி தப்பு படிக்கலாம் அப்படின்னு தயார் நிலையில் மனம் இருக்கிறது. ஆனால் எல்லார் மனமும் அப்படி இருப்பதனால எல்லோரும் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறது இல்ல, பயந்துகிட்டு இருக்கிறான் சில பேர். சில பேர் ஒரு பழக்க தோஷத்துல நல்லது பண்ணிக்கிட்டு இருப்பான், சில பேர் தப்பு பண்றதுக்கு சான்ஸ் கிடைக்காம தப்பு பண்ணாம இருப்பான். இவ்வளவுதான் நடக்குமே தவிர, உண்மையில் தெரிந்து தெளிந்து தவறில்லாமல் வாழ்க்கையை கொண்டு போக வேண்டும் என்று எல்லா மனமும் நினைக்கிறதா என்றால் இல்லை, நினைப்பதில்லை. இதுதான் மனோதத்துவம் துணை சாராம்சம். சரி, அப்படி நினைக்கிறதை நல்ல விதமாக நினைக்காமல் இச்சைப்படுகிற இந்த மனத்தை திருத்தினால் ஒழிய இந்தியருக்கு அல்லது தமிழருக்கு குடும்ப வாழ்க்கையும் சிறக்கப் போவதில்லை, தொழில் வாழ்க்கையும் சிறக்கப் போவதில்லை, அவர்களுடைய சமூக வாழ்க்கையும் சிறக்கப் போவதில்லை என்ற முடிவுக்கு வந்துவிட்ட நான் இதற்கெல்லாம் காரணத்தை தேடத் தொடங்கினேன். அப்படி தொடங்கிய போதுதான் ரிலீஜன் என்று சொல்லப்படுகிற மதம் ரெண்டு விதமானது. ரிலீஜன் என்ற சொல்லுக்கு ரெண்டு விதமாக பொருள் கொள்ள வேண்டும். ஒன்று சார்ந்து இருக்கிற ரிலீஜன், இன்னொன்று அமைத்து கொள்ளுகிற ரிலீஜன். அமைப்பது என்பது ரிலை, அதாவது அமைத்தல் சமைத்தல் என்று சொல்வது. சார்ந்து இருக்கிற ரிலீஜன் ஒன்று இருக்குது, ரிவீல்டு ரிலீஜன், சார்ந்திருத்தல். எதை சார்ந்திருத்தல்? இப்ப நீங்கள்லாம் ரிலீஜனை சார்ந்து இருக்கிறீர்கள், இஸ்லாமை சார்ந்து இருக்கிறவர்கள். எப்படி சார்ந்து இருக்கிறவர்கள்? இவங்க வாப்பா இஸ்லாமியர், அதனால இவர் இஸ்லாமியர், ஆமாதானே? இவங்க உம்மா இஸ்லாமியர், அதனால இவர் இஸ்லாமியர். இவர் கொஞ்சம் விரும்பி விரும்பி இதெல்லாம் படிச்சு இந்த காகிதமெல்லாம் ஒட்டிட்டு தெரிஞ்சுக்கிட்டு படிச்சுட்டு இதை சொல்றது எழுறதுங்கிறதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்டி. இந்த கடமை யாருக்கும் எல்லாருக்கும் இல்லை. இவன் இஸ்லாமியரா? ஆமா, இஸ்லாமியர் தான். எப்படி இஸ்லாமியர்? திருக்குறான் மொத்தத்தையும் படிச்சு முடிச்ச இஸ்லாமியரா? அதீசுகளை எல்லாம் அறிந்து முடித்த இஸ்லாமியரா? அந்த வாழ்க்கை சுண்ணத்தான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியே ஆக வேண்டும் என்ற கடமையை ஏற்றுக்கொண்ட இஸ்லாமியரா என்றால், இவங்களை யாரையும் நான் சொல்றதா நினைக்க கூடாது, நம்மில் பல பேர் அப்படி இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. ஆமாதானே? இப்ப என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி இஸ்லாமியர்களால், அதாவது சார்ந்து இருக்கும் ரிலீஜனால இந்த பிரச்சனையை தீர்த்து விட முடியாது. சார்ந்து இருக்கும் மற்ற மதம், இந்து மதத்துக்காரரால இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. எல்லா மதத்தின் கிறிஸ்தவராலையும் இதை தீர்க்க முடியாது. சார்ந்து இருக்கிற ரிலை ரிலிஜன் நாம் அமைத்துக் கொள்ளுவது என்றால், நம் பிறப்பிலே நாம் வளர்ந்து அறிவு கொண்டு சிந்தித்து அமைத்துக் கொள்ளுகிற ரிலிஜன். இப்ப என்ன கேட்டீங்கன்னா, என்னை இஸ்லாமியரா ஆக்குனது யாருன்னு ஒரு கேள்வி எழுப்பிக்கங்க. சில பேர் அப்படித்தான் சொல்லிக்கிட்டு திரியறதா கேள்வி நம்ம ஊர்ல. நான் தான் அவரை மாத்தி விட்டேன், நான் தான் அவரை இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களாம். ஓ ஓ ஓ, அதெல்லாம் உண்மையே கிடையாது. அப்படி எல்லாம் செய்தி வந்தா நீங்க நம்பாதீங்க. யாருக்கும் இதுல பொறுப்பு கிடையாதுங்க. யாரோ ஒருத்தன் இதை செஞ்சிருக்கிறான்னா அது அல்லாஹ் தான், வேற யாரும் இல்லை. அல்லாஹை தவிர வேற யாருக்கும் இதுல உரிமை கொண்டாடுறதுக்கு எதுவுமே இல்லை. இந்த பிரச்சனை வந்ததே ஏன்னா, இவ்வளவு நான் சொன்ன பாருங்க, ரிலை ரிலீஜனாக நான் இந்துவுக்கு பிறந்தவன், இந்துக்களுக்கு பிறந்தவன், சார்ந்திருக்கிற ரிலீஜன்ல என் விஞ்ஞானம் என்னை அதுல இருந்து மீட்டு விட்டது. அதுல நான் இல்லை. பெரியார் இயக்கத்துக்கு போனவங்க கூட பெரியார் இயக்கத்திலையும் ரொம்ப காலம் இல்லை. நான் பௌத்தத்தை ஆராய்ச்சி செய்து பௌத்தன் என்று அறிவித்துக் கொண்டேன். அதற்கு பிறகு விஞ்ஞானம் மறுபடியும் என்னை விரட்டியது. நான் நாத்திகன் இல்லைன்னே எழுதினேன். 2000 கல்கி பத்திரிகையில 52 வாரங்கள் 2010 கல்கி பத்திரிகையில தொடர்ந்து கட்டுரை எழுதினேன். நான் நாத்திகன் இல்லைன்னு அர்த்தம். நாத்திகன் இல்லைன்னா என்ன அர்த்தம்? இந்த அந்த கம்பெனியில நான் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் அதுல நாத்திகன் இல்லை என்று சொன்னேனே தவிர, எந்த மதத்திற்கு போகிறேன் என்று நான் அப்ப சொல்லலை. 2000 ஏன் சொல்லலை? நான் அப்ப எதுக்கும் நான் போகலை. ஏற்கனவே இருந்த இந்து மதம், பௌத்தம், இஞ்சிலை கொஞ்சம் படித்திருக்கிறேன், எதுவும் எனக்கு திருப்தி தரவில்லை. ஏன் திருப்தி தரவில்லை என்றால், மீண்டும் நான் முதல்ல சொன்னது கவனிங்க, மனம் இச்சையின் வழியே பயணப்பட்டு கொண்டிருக்கிறது, தப்பு செய்யறதுக்கு தயார் நிலையில இருக்கிறது. அதை பிடித்து இழுத்து நேர்வழி படுத்துகிற வல்லமை மனிதன் கடவுளை பற்றி பேசி இருக்கிற எந்த மதத்திற்கும் அது முடியவில்லை என்ற முடிவுக்கு நான் வந்தேன். மனிதன் இறைவனை பற்றி மனிதன் பேசியிருக்கிறான், அதுதானே தேவாரம், அதுதானே திருவாசகம், அதுதானே நாலாயிரம் திவ்ய பிரபந்தம், உயர் வர உயர் நலம் உடையவன் எவன் அவன் மயர் வர மதி நலம் அருளினன் எவன் அவன் அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவன் அவன் துயர் கெட அவன் அடி தொழுதி எழுன் மனநே என்று நம்மாழ்வாருடைய பாசுரம் ஒன்று இருக்கிறது. இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம்? உயர் வர உயர் நலம் உடையவன் எவன் அவன் உயர்வு அற அவனுக்கு உயர்வாய் இன்னொருவன் எவனும் இல்லை. அந்த அளவிற்கு நலம் உடையவன் எவன் எவன்னு சொல்லல. உயர் வர உயர் நலம் உடையவன் எவன் அவன் மயர் வரும் மதி நலம் அருளினன். மயர் வரும் மயக்கமில்லாத மதி நலம் அறிவு நலத்தை வழங்கி இருக்கிறான் எவன் எவன்னு சொல்லல. அவன் அயர் வரும் அமரர்கள் சோர்வு இல்லாத அமரர்கள் மலக்குகள் ஜின்கள் என்று உங்கள் பாஷையில் சொல்லுவது மலக்குகள் ஜின்கள். அந்த அயர் வரும் அமரர்களுக்கு அதிபதி எவன் எவன்னே சொல்லல. கவனியுங்கள், துயர் கெட அவன் அடி தொழுது எழு என் மனமே. துயர் கெட அவன் அடி தொழுது எழு என் மனமே என்று இந்த நம்மாழ்வார் பாசனம் இருக்கிறது. இதுல எவன்னு சொல்லி இருக்கிறாங்க சொல்லல. எவனே சொல்லாம அவனுக்கு மூணு இலக்கணம் மட்டும் சொல்லி இருக்கிறாங்க. உயர் வர அவனை விட உயர்ந்தவன் எவனும் இல்லாதவன். இப்ப இது எங்க இருந்து எடுத்துட்டு போய் எழுதியிருக்காங்கன்னு தெரியுதில்ல உங்களுக்கு. இது 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே எழுதப்பட்டது. ஆனால் அதுலையும் எவன் அவர் சொல்லி இருந்தா இப்ப என்னையே இஸ்லாத்துக்கா மாறிட்ட கடவுளே இல்லைன்னு சொல்லி நின்னு சொன்னாங்க. எங்க உறவுக்காரங்க நண்பருங்க இந்து முன்னணிக்காரன் அவன் எல்லாம் அது வரைக்கும் சும்மா இருந்தவன். நான் இஸ்லாமிய ஆயிட்டேன்னு அறிவிச்ச விஷயம் தெரிஞ்ச உடனே மெக்காவில் மதமாற்றம் சென்னை விமான நிலையத்தில் மரணம் 17ஆம் தேதி காலையில ஏடிஎம் கால்னு போஸ்ட் அடிச்சு விட்டு போயிட்டான். சொந்தக்காரன் பேசவே மாட்டேன்றான் இன்னைக்கு வரைக்கும். எல்லா ஊர்களும் என்கிட்ட என்னடா காரணம்னு பார்த்தா கவனிங்க இல்லைன்னு சொன்ன போது சும்மா வந்துட்டானுங்க. அல்லாதான் இருக்கிறவன்னு நான் சொன்னதுக்கு குழு கோச்சுக்கிறான். இத நம்மாழ்வார் சொல்லி இருந்தாருன்னா நம்மாழ்வார் சூப் பண்ணி வித்துருக்கும். அர்த்தம் நம்மாழ்வார் இவ்வளவு எவன் எவன் கேட்டாரு எவன்னு சொல்லி இருக்கலாம்ல. 1000 வருஷத்துக்கு முன்னால அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்க இருந்து பேச்சம்பழம் அங்க போயிருக்குது, அங்க இருக்கிற மிளகு இங்க வந்திருக்குது. அப்பவே இதுக்கு இடையில இந்த மேட்டர் அங்க போயிருக்காதா என்ன? உயர் வர உயர் நலம் உடையவன் எவன் அவன் மயர் வரும் மதி நலம் அருளினன் எவன் அவன் எவன் அவன் அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவன் துயர் கெட அவன் அடி தொழுது எழுன் மன்னனிய எவன்னு சொல்லல அவரு. ஆனா தனியா போய் கூப்பிட்டு நம்ம சிலாதின் காக்கா கிட்ட பேசுற மாதிரி எவன் அப்படின்னு கேட்டா அவன் அப்படின்னு அப்ப சொல்லி தனியா வெளியே சொல்லி இருந்த என்னையே வெட்டுறான்றாங்க. 2010லயே அன்னைக்கு அவன் விட்டுருப்பாங்க சூப் எடுத்துருப்பான். அதுக்கு பயந்துனால எவன் சொல்லல. இந்த பின்னணியை ஏன் சொல்கிறேன் என்றால் இப்பொழுது கவனியுங்கள், இந்த முயற்சி ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்கிறது. ரிலை ரிலிஜன் சார்ந்து இருக்கும் ரிலிஜனை விட்டுட்டு வெளியே வந்து உண்மையான ரிலிஜனை உண்மையான சமயத்தை நாடுவது என்பது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது அன்றைக்கு. அப்படி தொடங்கி வைத்த அந்த பாதையில் பல பேர் பயணித்திருக்கிறார்கள். ஆனால் யாருமே அதை வெளிப்படுத்திக் கொள்ளல பயத்துலதான். இன்னைக்கே இவ்வளவு பயப்பட வேண்டியதா இருக்குதுன்னா அன்னைக்கு என்ன நிலைமை நடந்திருக்கும்? சரி, இப்போ இந்த அமைக்கிற ரிலிஜன் இருக்குது அல்லவா, அதாவது நான் இப்ப வந்து சேர்ந்திருப்பது நானாக தேர்ந்தெடுத்து அறிந்து புரிந்து திருக்குறான் வழிமுறைகளை எல்லாம் அறிந்து அது இறைவனே தன்னை பற்றி சொன்ன ஒரே வேதம் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருப்பவற்றில் திருக்குறான் மட்டுமே என்று புரிந்து கொண்டு அதீசுகளை படித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை அறிந்து இந்த வாழ்க்கைதான் சரியானது, நாளைக்கு சுவனத்திற்கு செல்ல வேண்டும், நரகத்திலே இருந்து தப்பிக்க வேண்டும், அந்த இறுதி தீர்ப்பு நாளில் அவனுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும், இப்பொழுது நமக்கு இதுவரை செய்யப்பட்ட பாவங்களை மன்னிக்க அவன் தயாராக இருக்கிறான் என்று புரிந்து கொண்டு வருகிறோம் அல்லவா? இனி அந்த தவறுகளை இனி அந்த பாவங்களை செய்ய மாட்டோம் என்று ஒப்பு கொடுக்கிறோம் அல்லவா? எல்லாவற்றையும் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான், அறிந்து கொண்டிருக்கிறான், ஏவி கொண்டிருக்கிறான். அவன் ஏவியவற்றை செய்வதும் அவன் தடை செய்தவற்றை விட்டு விடுவதுமாக, ஹலாலானவற்றை ஏற்பது, ஹராமானவற்றை விட்டு விடுவது, மனத்தை தூய்மைப்படுத்திக் கொள்வது, ஐந்து கடமைகளையும் ஆறு நம்பிக்கைகளையும் தொடர்ந்து செயல்படுத்தி வருவது என்று வாழுகிற வாழ்க்கைக்கு பெயர்தான் இஸ்லாமிய வாழ்க்கை என்று புரிந்து கொண்ட போது, அதை நான் ஏற்றுக்கொண்டதற்கு காரணம் என் விஞ்ஞானம் இங்கேதான் நிறைவு பெறுகிறது என்பதனால்தான். அந்த மனோதத்துவ விஞ்ஞானம், மறுபடியும் சொல்கிறேன், மனோதத்துவ விஞ்ஞானம் இந்து மதத்திலே நிறைவடையவில்லை. நான் அறிந்த மனோதத்துவ விஞ்ஞானம் பௌத்தத்திலே நிறைவடையவில்லை. நான் அறிந்த அதாவது விஞ்ஞானம் நாத்திகத்திலே, அதாவது பெரியார் கொள்கைகளில் நிறைவடையவில்லை. இஞ்சிலே படித்து பார்த்தேன், அதில் நிறைவடையவில்லை. நான் திருக்குறானுக்கு வந்து முழுமையாய் 3.5 ஆண்டுகள் ஓரளவுக்கு விழுந்து வாரி நானே படிச்சுக்கிட்டேன். யாரும் அதுக்கு ஹெல்ப் பண்ணல, எனக்கு ஹெல்ப் பண்ணலன்றதை விட திருக்குறானே எனக்கு யாரும் காட்டல, நானா கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி தெரிஞ்சு படிக்க ஆரம்பித்த பிறகு இறைவன் தானே சொன்னதாக இருக்கிற ஒரே வேதம், கலப்படம் இல்லாத வேதம் இதுதான் என்று புரிந்து கொண்ட போது முழுமையாக என் விஞ்ஞானம் அங்கே நிறைவடைகிறது என்று நான் புரிந்து கொண்டேன். சரி, அந்த விஞ்ஞானம் விஞ்ஞானம்னு சொல்றேனே, அது என்னன்னு கேட்டீங்கன்னா, மனம் இச்சையின் வழியே போய்கொண்டிருக்கிறதே, அதை கட்டுப்படுத்தி நேர் வழியில் செலுத்துவதற்கு பெயர் தான் நான் சொல்லுகிற விஞ்ஞானம். சைக்காலஜிங்கிறது வேற ஒண்ணும் இல்லை. சைக்காலஜிக்கு என்ன வேலை? மனம் பொறாமைப்படும், எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, பொறாமைப்படுவது எப்படின்னு எல்லாம் உங்களுக்கு கிளாஸ் எல்லாம் எடுத்து கத்துக் கொடுக்க வேண்டியதில்லை, ஏன்னா எல்லாரும் சேர வேலை தான். ஆனா எல்லாருமே சொல்லுவாங்க பொறாமைப்படாதே, சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? பொறாமைப்படாதே. யார் சொல்றான்னு பாருங்க, கிட்ட போய் அவனே பொறாமப்படுவான். பொறாமைப்படாதேன்னு சொல்லுவோமே தவிர பொறாமைப்படுவோமா மட்டுமா? எல்லாருமே பொறாமப்படுறோம். அப்படி பொறாமப்படும் போது ஏதோ பில்கேட்ஸ் மேல பொறாமப்பட்டா பரவாயில்ல, ஒபாமா மேல பொறாமப்பட்டா பரவாயில்ல, டாடா பிர்லா டால்மியா மொஃபட்லால் கோயங்கா சிங்கானியா ஐஐசி ஸ்ரீராம் முத்தி செட்டியார் பொள்ளாச்சி மகாலிங்கம் இந்த மாதிரி எவ்வளவோ ஏழைங்கிருக்காங்க நம்ம நாட்டில், அவங்க மேலெல்லாம் பொறாமப்பட்டா பரவாயில்ல. எல்லாத்தையும் விட்டுட்டு சித்தப்பா பையன் ஒருத்தனுக்கு வேலை கழிச்சு வச்சான், இதுக்கு பொறாமப்படுறான், பெரியப்பா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டாராம் அதுக்கு வருத்தப்படுறான், தங்கச்சி பையனுக்கு வீடு ஒண்ணு கட்டிட்டானா அதுக்கு பொறாமப்படுறான், உண்டா இல்லையா ஐயா? நமக்குள்ளேயே பொறாமப்பட்டு நெருங்கியவர்களுக்குள்ளே பொறாமைப்பட்டு நொறுங்கி கொண்டிருக்கிறோம் என்பது மனோதத்துவம், உண்டா இல்லையா? இந்த பொறாமையை எப்படிடா எடுக்கிறதுன்னு கேட்டா, பொறாமையை எப்படி எடுக்க முடியும்? எல்லாரும் சொல்லுவான் பொறாமப்படாத போவான்னு அடுத்தவனுக்கு சொல்லுவானே தவிர அவன் பொறாமப்படாம எவனுமே இருக்க மாட்டான். ஏன் இந்த நிலைமை இருக்குது? கவனியுங்கள், இதுதான் மனோதத்துவம். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, மனத்தின் இயல்பு பொறாமைப்படுதல், மனத்தின் இயல்பு பொறாமைப்படுதல். அதை சரிப்படுத்தணும்னா ஏதாவது ஒரு நன்மை, அதனால் உங்களுக்கு பொறாமைப்படாமல் இருந்தால் ஒரு நன்மை கிடைக்க வேண்டும், பொறாமைப்பட்டால் ஒரு தண்டனை கிடைக்க வேண்டும், அப்பதானே நீங்க விடுவீங்க. புரிஞ்சிருச்சா? இப்போ பொறாமைப்படலைன்னா உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்க வேண்டும், பாராட்டு கிடைக்க வேண்டும், பொறாமைப்பட்டால் ஒரு தண்டனை கிடைக்க வேண்டும். இந்த ரெண்டில் ஒன்று நடக்கவில்லை என்றால் ஏன் நீங்க பொறாமைப்படாமல் இருக்க போறீங்க? மனத்தின் இயல்பு அது. வேப்பங்காய் கசக்கிறதுன்னு இன்னும் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட முடியும், வேப்பங்காயினுடைய இயல்பு அது கசக்கும். பேரிச்சம்பழம் இனிக்கிறது எனக்கு பிடிக்கல, அது மேல கேஸ் போட போறேன்னு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அசோசியேஷன்ல இருந்து ஒரு கேஸ் போட்டால் செல்லுபடி ஆகுமா? அதனுடைய இயல்பு பேரிச்சம்பழம் இனிக்கத்தான் செய்யும், வேப்பங்காய் கசக்கத்தான் செய்யும், மனம் பொறாமை படத்தான் செய்யும். இதுதான் மனோதத்துவம். சரி, அந்த பாமை பெறுதல் இருந்து அதை எப்படி மீட்கிறது? மனம் பொய் சொல்லுமா உண்மை சொல்லுமா என்றால், முடிந்த வரைக்கும் பொய்தான் சொல்லும், அதை உண்மை போல் சொல்லும். அதுக்கு முடிஞ்ச வரைக்கும் தன்னுடைய அறிவை, ஆற்றலை, தெளிவை, தேர்ச்சியை, உழைப்பை, ஊக்கத்தை, முயற்சியை, பயிற்சியை எல்லாம் பயன்படுத்தும் மனம். எதுக்கு? பொய்ய உண்மை மாதிரி பேசுறதுக்கு. சரி, பொய்ய பேசியாய் போச்சு, மாட்டிக்கிட்டா என்ன பண்ணும்? வேற ஒரு பொய் சொல்லி சம்மணிக்கும். இதுதான் வாழ்க்கை. மனம் வந்து இப்படித்தான் போய் கொண்டு இருக்கும். சரி, முதல்ல பொறாமப்படக்கூடாதுன்னு சொன்னேன், பொறாமப்படுறது இயல்பாய் போச்சு. பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்றது இயல்பாய் போச்சு. அடுத்தது பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. இது சொல்லாதவனே கிடையாது உலகத்துல. பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. ஆனால் அப்படி ஆசைப்படாதவர்கள் உலகத்துல ரெண்டே பேர் தான், ஒருத்தன் சேர்த்துட்டான், ஒருத்தன் இன்னும் பிறக்கல. பிறர் பொருளுக்கு ஆசைப்படாம எவனாவது இருக்கிறான்னு நினைக்கிறீங்க நீங்க? அப்படி எவனுமே கிடையாது. கேப் விட்டா சுட்டி போயிடுவான் யாரா இருந்தாலும். நார்மல் ஹியூமன் பீயிங்கினுடைய மனநிலை இதுதான். மூணாவது, நாலாவது, யாரை பற்றியாவது அவதூறு சொல்லன்னா தூக்குமே வராது. இது மனத்தினுடைய இயல்பு. இயல்பா சொல்லிடுவோம் நம்ம. இப்ப இந்த நாலாவது விஷயத்தை கவனிங்க. குடும்பத்தில் வருகிற சிக்கல்கள் எல்லாமே அதில் ஆரம்பிச்சு வர்றதுதான். அப்படி ஒருவரை ஒருவர் அவதூறு பேசிக்கொண்டு வாழ்வதுதான் வாழ்க்கையாகிவிட்டது. இதுக்கு சினிமா பெரிய உதவி செய்து, இதுக்கு டிவியில காட்டுற மெகா தொடர் பேருதவி புரிகிறது. மொத்தத்துல மனசை கெடுத்து விட்டுடுது. அப்புறம் மனம் சிதைந்து போகுது. வைத்தியநாதன் என்கிட்ட வர்றாங்க, ஏதோ அந்த மெகா தொடர் புண்ணியத்துல முதலெல்லாம் 10 கேஸ் தான் வரும், இப்ப 100 கேஸ் வரும். நமக்கு பெரிய லாபம்னு வாங்கிறேன், நமக்குதான் நன்மை. ஆனா மனம் சிதைவது சிதைந்தது தானே. இப்பொழுது கவனிங்க, மனம் சிதைந்த பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்க முடியும்? நல்லா வளர்க்க முடியுமா? பிள்ளைகளை நல்லா வளர்க்கணும் வளர்க்கணும்னு நினைக்கிற பெற்றோர்களுக்கு, இதன் மூலம் சகலமான பெற்றோர்களுக்கும், பெண்களுக்கும் ஆண்களுக்கும், அதாவது தாய்களுக்கும் தந்தையர்களுக்கும், இதன் மூலம் சகலமானவர்களுக்கும் அறிவிக்கப்படுவது யாதென்றால், குழந்தை என்பது வேறொன்றும் இல்லை, உங்களிடம் இருப்பதை பிரதிபலிக்கிற கண்ணாடிதான் அது. 3 வயசுல இருந்து 7 வயது வரை ஃபார்மேஷன் பீரியட் குழந்தைகளுக்கு, 3 வயசுல இருந்து 7 வயசு வரைக்கும் நீங்கள் அவதூறு பேசினால் அந்த குழந்தையும் அவதூறு பேச கற்றுக்கொள்ளும். நீங்கள் பொய் பேசினால் அந்த குழந்தையும் பொய் பேச கற்றுக்கொள்ளும். நீங்க பொய் பேசிக்கிட்டு குழந்தைய மட்டும் உண்மையை பேசுன்னு கட்டாயப்படுத்தினீங்கன்னா அது நிச்சயமாக உண்மை பேசாது. உதாரணத்துக்கு சொல்றேன், சில பெற்றோர்கள் குழந்தைகிட்ட சொல்றது, பொய் சொன்ன எனக்கு பிடிக்காது, கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் வரும், போன்ல கடங்காரம் வருவான், பையனை எடுக்க சொல்லிட்டு இல்லைன்னு சொல்லிட்டு உண்டா இல்லையா? இது தப்பா ரைட்டான்ற விவாதத்துக்கே இடம் கிடையாது. இல்ல கிரெடிட் கார்டுன்னு ஒண்ணு தரானுங்க நம்ம ஊர்ல, கூப்பிட்டு கூப்பிட்டு, அதுவும் பொம்பளை குரல்ல கூப்பிட்டு கூப்பிட்டு வெறுப்பேத்தி தர்றாங்க. வேணாம்னா கூட விடுறது இல்லை. தந்துட்டு பிறகு வாங்கிட்டு அதை வாங்கிக்கோ, இதை வாங்கிக்கோ, அப்படி வாங்கிக்கோ, இப்படி வாங்கிக்கோ, சும்மா தேய்ச்சி வாங்கிக்கோ, பாட்டி வாங்கிக்கோன்னு வாங்க சொல்லிட்டு கடைசியில பணம் கட்டலன்னா கையை பின்னால கட்டி இழுத்துன்னு போறோம். உண்டா இல்லையா? இப்போ கடன் வாங்கக்கூடாதுன்னு எல்லாருக்கும் தெரியும் தானே. இன்வெஸ்ட் பண்றதுக்கு வாங்கலாம், தொழில் செய்யறதுக்கு வாங்கலாம், சும்மா செலவு பண்றதுக்காக கடன் வாங்குறது. முதல்லாம் கடன் வாங்கணும்னா பணக்காரங்க கிட்ட போய் தலையை செஞ்சீங்கன்னு தாங்க தாங்கன்னு கேட்பாங்க. இப்ப அதெல்லாம் கிடையாது. யாருக்கும் தெரியாம கண்ணாடி போட்டிக்குள்ள போய் அந்த கார்டை குச்சி ஒரு இழுத்து அங்க கடன் வாங்கி வந்துடுறோம். கார்டு அமைக்கி கடன் வாங்கி வந்துடுறான். இந்த கடன் வாங்குறதுங்கிறதுக்கு பொருள் என்னன்னு நினைக்கிறீங்க நீங்க? பிறர் பொருள் ஆசை தானே. அது திருப்பி தர முடியாத அளவுக்கு கடன் வாங்கிட்டா தானே அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. ஏன் இந்த கடன் வாங்குற பழக்கம் வருது? பிறர் பொருளுக்கு ஆசை. இதை குழந்தை கத்துக்குமா கத்துக்காதா? அவங்க கிட்ட எப்ப பார்த்தாலும் இப்படியே வாழ்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா பனங்காய் தலை, பனங்காயை குருவி தலையில் சுமந்தால் குழந்தை எப்படி பக்குவமா வளரும்? ஒரு அளவு நிதானம் வேண்டுமா வேண்டாமா வாழ்க்கையில எல்லாவற்றிலும்? அதே மாதிரி பொய் சொல்லக்கூடாதுன்னு குழந்தைக்கு சொல்றோம், நம்ம பொய் சொல்றோம். அவதூறு பேசாதேன்னு குழந்தைக்கு சொல்றோம், நாம அவதூறு பண்றோம். டிவி பார்க்காதேன்னு குழந்தைக்கு சொல்றோம், ஆனா நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். படி படி படின்னு தொந்தரவு பண்றோம், நம்ம எதுவுமே படிக்காம இருக்கிறோம். உண்டா இல்லையா? பெரும்பாலானவர்கள் வயசு வந்தவர்கள் பெரியவங்க படிக்கிறது எதுன்னு கேட்டா நக்கீரன் பத்திரான். முதல்ல சாதாரணமா நக்கீரன் பத்திரிகை நம்ம ஊர்ல 1 லட்சம் காப்பியோ 2 லட்சம் காப்பியோ போவோம். இந்த நித்யானந்தருடைய சீன் அட்டப்படமா போட்டான் பாருங்க, அவனே நம்பிக்கையா 15 லட்சம் அடிச்சிருக்கான். முதல்லயே அவனுக்கு எவ்வளவு நம்பிக்கை பாருங்க, 15 லட்சம் காப்பிய அடிச்சு. ரியாத்துல நான் அப்ப இருந்தேன், அந்த காப்பி வரும்போது யூ நிக்கிறான் ஐயா கடையில் தமிழன், எதை வாங்கறதுக்கு? அது வந்து தானே, அது குடு, அது குடுன்ற அந்த கடைக்காரர் வெளியே வச்சாக்கா புட்டுன்னு போடுவாங்க யான்னு உள்ள வச்சு மறைச்சு வச்சுக்கிறான். அது என்னமோ கருப்பு வேற பூசி வச்சுக்கிறான். இவன் எதை பாக்குறதுக்கு வாங்க வந்தானோ அதை பார்க்க முடியல. பின்னு வர அஞ்சு வச்சுக்கிறான், துட்டு கொடுத்து வாங்கி போயிட்டான். போயிட்ட பிறகு உள்ள பிரிச்சு பார்த்தா கருப்பு, கரு பூஜை வச்சிருந்தாங்க. இந்த மன இச்சையின்படி உள்ள போகுது இல்லையா, மன இச்சை அதை இழுத்து நிறுத்துவதற்கு போதிய சாதனங்கள் எதுவுமே இல்லை. எது? பொய் சொல்றத நிறுத்த முடியல, அவதூறு பேசுறத நிறுத்த முடியல. குழந்தைகள் இது அப்படியே கத்துக்குது. பிறர் பொருளுக்கு ஆசைப்படுகிறோம், அதை தடுக்க முடியல, கத்துக்குது. இப்போ முதல்ல சொன்னது மாதிரி பொறாமப்படுறதை நிறுத்த முடியல, சச்சரவு பண்றதை நிறுத்த முடியல, கெட்ட வார்த்தை பேசுறத நம்மளால நிறுத்த முடியல. இப்படி மனம் இச்சையின் வழியே போய்கொண்டே இருக்கிறது, சண்டை போடுறதை நிறுத்த முடியல. அன்பால் நிரம்ப வேண்டிய மனம் ஆத்திரத்தால் நிரம்பி விடுகிறது. அன்பால் நிரம்ப வேண்டிய மனம் ஆத்திரத்தால் வெறுப்பால் நிரம்பி விடுகிறது. சுறுசுறுப்பாய் இருக்க வேண்டிய மனிதர்கள் சோம்பலாகி விடுகிறோம். தன்னம்பிக்கையாய் வாழ வேண்டியவர்கள் அவநம்பிக்கையோடும் சந்தேகத்தோடும் நம்மால எதுவுமே முடியாது என்ற விரக்தி மனநிலையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் மனச்சிதைவுகள். இந்த மனச்சிதைவுகள் நம்மிடத்தில் இருக்கின்ற வரை பிள்ளைகளுக்கும் அதை அப்படியே இமிட்டேட் பண்ணி வருமா வராதா? வரும் தானே. அப்படி வருவதுதான் பிள்ளைகளுக்கு ஏற்படுகிற மனச்சிதைவுகள். இப்போ அந்த பிள்ளைகளுக்கு அது வராம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? சட்டியில இருந்தா அகப்பையில வரும், சட்டியிலே இல்லாம பண்ணிருங்க. அப்படி பண்ணுவதற்கு என்ன வழின்னு விஞ்ஞானத்துல நான் யோசிச்சு பார்த்து ஒரு இடத்துல நின்னுட்டேன், பண்றதுக்கு வழி தெரியல. அப்போதான் திருக்குறானை படிக்க ஆரம்பித்து இஸ்லாத்தை அறிந்து கொள்ள ஆரம்பித்த போது இந்த எல்லா கேள்விகளுக்கும் நான் இதுவரைக்கும் சொல்லிக்கிட்டே வர்றேன் பாருங்க, எல்லாவற்றுக்கும் எனக்கு விடை கிடைத்தது. ஒழுக்கமாய் நடக்க சொல்லுவதை மனம் இச்சைப்படி போகாமல் தடுத்து நிறுத்துவதற்கு அல்லாஹு தஆலா செய்திருக்கிற மிகப்பெரிய ஏற்பாட்டுக்கு பெயர் தான் திருக்குறான். உலக மக்கள் எல்லோருக்கும் அது சும்மா தாடி வச்சுக்கிட்டு தொப்பி போட்டுன்னு உங்களுக்குன்னு நினைச்சுக்காதீங்க. முஸ்லிம்களா பிறந்தவங்களுக்கும் வந்தவங்களுக்கு மட்டுமல்ல, அது உலக மக்கள் எல்லோருக்குமே நல்வழி காட்டுவதற்கு மனத்தை இச்சைப்படி போகாமல் தடுத்து நிறுத்துவதற்கு இறைவன் இறுதி வேதத்திலே செய்திருக்கிற ஏற்பாடுதான் இந்த திருக்குறான். இதை நான் புரிந்து கொண்டேன். அது என் துறையில் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதைதான் உங்களுக்கு விளக்கி கொண்டிருக்கேன். ஒவ்வொரு துறையிலையும் இப்ப எனக்கு பதிலாக நீங்க வானியல் விஞ்ஞானியை கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவர் துறையில் திருக்குறான் என்ன செய்திருக்கிறது என்று பேசுவார். சலாவுதீன் காக்கா போன்றவர்களை நான் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். அப்படி இருக்கிறவர்களை அவர் கூட என்கிட்ட சொன்னார், அப்படி ஒரு அசோசியேஷனை ஒரு சின்ன குரூப் ஒன்று உண்டாக்கி நீங்கள் வாங்க, உங்களுக்கு தேவையான வசதிகளை நான் செய்து தருகிறேன் என்று மனமோந்து ஐயா அவர்கள் குறிப்பிட்டார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. காரணம் என்னன்னா, இனிமேல் நீங்க சும்மா இந்த தொப்பி போட்டவங்க இந்த மதத்தை பற்றியே படித்தவங்க அவங்க கிட்டயே இதை கத்துக்கலான்னு முயற்சி பண்ணா போதாது. இந்த உலகம் விஞ்ஞான உலகம், உங்கள் குழந்தைகள் எல்லாம் இன்னமும் நீங்க பழைய மாதிரி அந்த ஆலிம்கள் அவங்க சொன்னதெல்லாம் கேட்டு மாறிவாங்கன்னு நினைக்க கூடாது, ஒத்துக்குவாங்கன்னு. விஞ்ஞானம் சொல்லியாக வேண்டும், இந்த கால பிள்ளைகளுக்கு விஞ்ஞானம் சொல்லியாக வேண்டும். ஏன்னா இவனுடைய இயல்பு விஞ்ஞானப்படியாக நம்மளே வளர்த்து விட்டுட்டோம் விஞ்ஞானப்படி. ஆனால் நீங்க எந்த விஞ்ஞானத்தை விஞ்ஞானியை கூப்பிட்டு வந்தாலும், வானியல் விஞ்ஞானி வந்தால் வானியல் இந்த திருக்குறானிலே எவ்வளவு வந்திருக்கிறது, 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அதில் வந்ததைத்தான் இப்ப சமீபமா 15 ஆண்டுகளாய் நாங்கள் கண்டுபிடித்திருக்கிறோம் என்று சொல்லுவார்கள் விஞ்ஞானிகள். புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி நீங்கள் மருத்துவத்துறை விஞ்ஞானியை அழைத்து பாருங்கள், அவர் சொல்ல விரும்புறதெல்லாம் இது உள்ளே இருக்குதுன்னு அவர் கண்டுபிடிச்சு சொல்லுவார். நான் மனோதத்துவத்தில் இருப்பதை கண்டுபிடித்து சொல்லுகிறேன். புவியியல் விஞ்ஞானிகள், நிலையியல் விஞ்ஞானிகளை கேளுங்கள், நிலையியலை பற்றி அதில் எல்லாமே இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆக விஞ்ஞானிகள் மட்டத்தில் உலக விஞ்ஞானிகள் எல்லோருமே திருக்குறானுக்குள்ளே என்ன இருக்கிறது என்று அறிகிற ஆர்வத்திற்கு வந்துவிட்டோம் என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற புதிய செய்தி. சரி, இப்பொழுது மனோதத்துவ ரீதியால் இந்த மனத்தை இச்சையின் வழியே போகாமல் அடக்க வேண்டும், குழந்தைகளை சரியாக வழிநடத்த வேண்டும் என்றால் திருக்குறான் எப்படி வழிகாட்டுகிறது என்று பார்ப்போம். மோரல் என்று சொல்வார்கள் அல்லவா, ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும். ஒழுக்கமாய் ஒரு மனிதன் ஏன் நடக்க வேண்டும்? ஏதாவது அதுக்கு பயன் இருந்தால் தானே நடப்பான். ஒழுக்கமாய் நடக்க வேண்டும் என்றால் ஏன் நடக்க வேண்டும் என்று இதுவரைக்கும் வந்த மத தத்துவங்கள் எல்லாமே என்ன சொல்லியிருக்குதுன்னா, ஒழுக்கமாய் நடக்க வேண்டும். ஏனென்றால் ஒழுக்கத்துக்காகவே ஒழுக்கமாய் நடக்க வேண்டும். டியூட்டி ஃபார் டியூட்டி சேக் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். ஒழுக்கமாய் நடக்க வேண்டியது ஏன் என்று கேட்கக்கூடாது, ஒழுக்கத்துக்காகவே ஒழுக்கமாய் நடக்க வேண்டும். இப்ப நான் சொல்றது உங்களுக்கு சில பேருக்கு சிரிப்பு வேற வந்துருச்சு, ஏன் சிரிச்சிங்கன்னு எனக்கு புரியல. ஒழுக்கத்துக்காகவே ஒழுக்கமாக இருக்க வேண்டும் சொன்னதும் சிரிச்சிங்க நீங்க. திருக்குறள் என்ன நூல்னு நினைக்கிறீங்க நீங்க? திருக்குறள்னு ஒரு நூல் இருக்குல்ல நமக்கு, அது என்ன நூல்? ஒழுக்கமா இருக்க சொல்லுது. எதுக்காக ஒழுக்கமா இருக்க சொல்லுது? அது ஒழுக்கத்துக்காகவே ஒழுக்கமா இருக்க சொல்லுது. வேற ஏதாவது காரணம் சொல்லி இருக்குதா திருக்குறள்? ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அந்த விழுப்பம் தருகிறதுன்னா என்ன விழுப்பம் தருகிறது? ஒழுக்கம் என்பது சிறப்பை தருகிறது, ஒழுக்கமே சிறப்பு. டாக்டர் பட்டம் ஒழுக்கமாய் இருந்தால் சிறப்பாய் இருக்கும், அதனால ஒழுக்கமாயிருது. ஏன் இருக்க போறோம்பா? அதனாலதான் திருக்குறள் வாத்தியார் சொல்லி கொடுத்துட்டு தண்ணி அடிக்கிறது சாயந்தரம் 7 மணிக்கு போயிடுறார். கரெக்டா நம்ம ஊர் பக்கமெல்லாம் அவர் தான் திருக்குறளை பற்றாரு. எப்படி தண்ணி அடிக்க முடியும்? ஒழுக்கமா இருக்கணும்ல அவரு. ஏன் இருக்க முடியல தெரியுங்களா? அப்படி தண்ணி அடிச்சாக்கா திருவள்ளுவர் ஒன்றும் பண்ண போறதில்லை. அதுல அந்த மாதிரி மேட்ரு எதுவுமே இல்லை, தண்டனை எதுவும் இல்லை. கவனிங்க, புரியுதாம சொல்றது. நல்லது செய்தால், ஒழுக்கமாய் நீங்கள் நடந்தால், நேர்மையாய் நடந்தால், உங்கள் மனைவியை நேர்மையாக நீங்கள் பாதுகாத்தால், உங்கள் மக்களுக்கு நீங்கள் நேர்மையாக நடந்து வழிகாட்டினால் என்ன நன்மை என்று எங்கேயும் சொல்லப்படல. ஒழுக்கம் ஒழுக்கத்துக்காகவே கம்பெனி பிரைவேட் லிமிடெட்ல. ஆனா இங்கே திருக்குறானிலே நீ ஒழுக்கமாய் நடந்தால் இவ்வளவு நன்மை இல்லையா? உழு செய்து விட்டு மஸ்ஜிதை நோக்கி நடந்து வந்து, தொழுகைக்கு நீ நடந்து வந்தால், வீட்டிலேயே உழு செய்து விட்டு மஸ்ஜிதை நோக்கி நீ நடந்து வந்தால் ஒவ்வொரு அடிக்கும் உனக்கு நன்மை என்று சொல்லுகிறது. உண்டா இல்லையா? இந்த அளவிற்கு எதை செய்தாலும் அதில் உடனே பரிசு பாராட்டு கிடைத்து விடுகிறது. இம்மையில் நலன் கிடைப்பது மட்டுமல்லாமல் மறுமையிலும் உனக்கு நற்கூலி வழங்கப்படுகிறது, அது உத்தரவாதம் செய்யப்படுகிறது. நன்மையாய் நீ நடந்து கொண்டால், பொறாமை இல்லாமல் நடந்தே என்ன நடக்கும்? நிச்சயம் உனக்கு சொர்க்கம். இல்லை, நான் பொறாமையோடு தான் நடப்பேன், என்ன நடக்கும்? மூஞ்ச திருப்பி போட்டு நல்லா தேய் தேயும் ஜெயிச்சு நரகத்தை தூக்கி போடுவாங்க. அதையும் அறிவிக்கிறது திருக்குறான். உண்மையா இல்லையா? ஆணவம் பிடித்திருந்தால், அற்பத்தனமாக நடந்து கொண்டால் அடுத்தவனுக்கு தெரியாதுன்னு நம்ம நடந்துக்கிறோம். அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கிறோம் இது வரைக்கும். ரிலை என்று சொன்னேன் பாருங்கள், சார்ந்திருக்கிற ரிலீஜனை சேர்ந்தவங்க, சார்ந்திருக்கும் ரிலீஜன் அந்த மதத்தை சேர்ந்தவர்கள் எந்த பாவம் செய்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் பிராயச்சித்தம் இருக்குதுன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறான். ஆனா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், நீங்க பை சான்ஸ் இஸ்லாமியர் ஆனாலும் சரி, என்ன போல பை சாய்ஸ் இஸ்லாமியர் ஆனாலும் சரி, நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலாவினுடைய இந்த திருக்குர்ஆன் படி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹதீஸுகள் படி, நிச்சயமாக ஒரு மனிதன் தெரிந்து தவறு செய்துவிட்டால், ஆணவம் பிடித்தவனாக தொடர்ந்து இருந்தால், அவன் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு திரும்பி வந்துவிட்டால் வேற விஷயம். தொடர்ந்து அப்படித்தான் இருப்பேன், அவனுக்கு இன்னும் தெரியும்னு நினைச்சா அவனை இருக்குது நரகம். அந்த நரகத்துல ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் உண்டா இல்லையா? கும்மு கும்முனு கும்மிடும். ஆமா தானே? அது ஏனென்றால் அப்படிப்பட்டவனுடைய மனித உடல்களாலும் எரி நெருப்புகளாலும் ஆனது அந்த நிறையம். அதனாலேயே அது சமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் தூக்கி போட்டு பந்தாடி விடுவாங்க. அதனாலே ஒன்று, தவறு நல்லது செய்தால், பொறாமைப்படாமல் இருந்தால், கோபப்படாமல் இருந்தால், வஞ்சகமாக பிற பொருளுக்கு ஆசைப்படாமல் இருந்தால், அவதூறாக பேசாமல் இருந்தால், எல்லோருக்கும் நன்மையை செய்து கொண்டிருந்தால், ஆறு நம்பிக்கைகளையும் ஐந்து கடமைகளையும் சரிவர நிறைவேற்றினால், எந்த மனிதனுக்கும் என்ன கிடைக்கும்? சொர்க்கம் கிடைக்கும். இம்மையிலேயே நன்மை கிடைக்கும், மறுமையிலே சொர்க்கம் கிடைக்கும். தவறு செய்தியை செய்தீர்கள் என்றால் இம்மையிலே என்ன கிடைக்கும்? தீமை கிடைக்கும். மறுமையில் என்ன கிடைக்கும்? நரகம் கிடைக்கும். இந்த உத்தரவாதத்தோடு தான் திருக்குர்ஆன் இயங்கிக் கொண்டிருக்கிறது. திருக்குர்ஆன் இருந்து கொண்டிருக்கிறது என்று நான் சொல்ல மாட்டேன். திருக்குர்ஆன் விளங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்ல மாட்டேன். இட் இஸ் நாட் ஒன்லி எக்ஸிஸ்டிங் பட் இட் இஸ் ஆபரேட்டிங் ஆன் தி லைஃப் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் ஆல் ஓவர் தி வேர்ல்ட். உலகம் முழுக்க இருக்கிற மக்களின் மீது ஆட்சி செலுத்திக் கொண்டிருக்கிறது திருக்குர்ஆன் 1400 ஆண்டுகளாய். அதனுடைய விளைவுதான், எந்த பெரிய முயற்சியும் இல்லாமலே ஒரு 23 ஆண்டுகளுக்குள்ளேயே அராபியர்களின் ஆட்சி முறை எப்படி இருந்தது என்று நாம் படிக்கிறோம். ஒரே ஒரு தெரு இருந்தா கூட மெக்காவில், அந்த தெருவுக்கு அந்த பக்கத்துக்கு ஒரு ராஜா, இந்த பக்கத்துக்கு ஒரு ராஜா, நடுவில் வேற ஒரு ராஜா. ஆனால் இந்த அரபு தேசம் முழுக்கவும் ஒரு ஆட்சிக்கீழே வந்தது என்றால் எப்படி வந்தது என்று நினைக்கிறீர்கள்? அது திருக்குர்ஆன் இருந்ததனாலே வரவில்லை. நாட் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ், நாட் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் டீச்சிங்ஸ், பட் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஆபரேஷன், அதனுடைய செயல்பாடு. இஸ்லாமியர்களான உங்களுக்கு என்ன கடமை இருக்கிறது தெரியுமா? உங்கள் மனைவியிடத்தில் எப்படி நீங்கள் பேச வேண்டும், மனைவியை பற்றி எதை சிந்திக்க வேண்டும், எதை அவர்களுக்கு சொல்ல வேண்டும், எப்படி அவர்களை நீங்கள் நடத்த வேண்டும் என்பது அத்தனையும் திருக்குர்ஆனிலும் ஹதீஸ்களிலும் சிறப்பாக அச்சடித்து தரப்பட்டிருக்கிறது. உண்டா இல்லையா? அதிலே ஒரு மயிரளவு, ஒரு எள்ளின் நுனி அளவு நீங்கள் பிசகினாலும் கூட நீங்கள் தவறு செய்கிறீர்கள் என்ற அர்த்தம். இது உலக மானுடம் மொத்தத்துக்குமாக இறக்கப்பட்டிருக்கிற வேதம். இதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சும்மா நான் முஸ்லீம்னு சொல்லிக்கிறது, மனைவியை பற்றி சந்தேகப்படுறது, மனைவி சந்தேகப்படுற மாதிரி நடந்துக்கிறது, இந்த ரெண்டுமே செய்யப்படக்கூடாது. உண்மையா இல்லையா? மனைவியை சந்தேகப்படுவது, மனைவி சந்தேகப்படுற மாதிரி நம்ம நடந்துக்கிறது. மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த ரெண்டும் ஒரு இஸ்லாமியருக்கு ஆகாது என்பது மட்டுமல்ல, இறைவனுக்கு அடங்குகிற இறைவனிடம் அச்சம் கொண்டிருக்கிற யாருக்கும் இது ஏற்புடையது அல்ல. உண்மைதானே நான் சொல்றது? இப்படி வாழ்கிற கணவனும் மனைவியும் எப்படி வாழ்கிறவர்கள்? ஒருவரை ஒருவர் நம்பி வாழ்கிறவராய், ஒருவருக்கொருவர் அனுசரணையாய் வாழ்கிறவராய், சரியாக சொன்னால் திருக்குர்ஆனில் இடப்பட்டிருக்கிற கட்டளைப்படி வாழ்கிறவராய், ஹதீஸ்களில் வாழ்ந்து காட்டப்பட்ட முறைப்படி வாழ்கிறவராய், போதிக்கப்பட்ட முறைப்படி வாழ்கிறவராய் ஒருவர் குடும்பத்தை நடத்தினால் அவர்கள் அந்த குடும்பத்தில் மன சிக்கல்கள் வருவதில்லை, இல்லை வழியே இல்லை. அப்படி வந்துருச்சு என்னையா பண்றதுன்னா தீர்த்துக்கிட்டு குர்ஆன் வழிப்படி வாழ்வது என்று முடிவு செய்து கொள்ளுங்கள். இல்லை இல்லை, அதுதான் வழி. அப்படி வரும் மனச்சிதைவு வரும். நான் சொன்னேன் இல்லையா, 168 மனச்சிதைவுகள் இருக்கின்றன. அதில் பிரதானமானது 6 மனச்சிதைவுகள், ஆங்ஸைட்டி டிசார்டர் குழந்தைகளுக்கு வருவது 21 வயது வரை இருக்கும். அதற்கு பிறகு ஓசிடி, அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் என்பது, அது ஒரு பெரிய மனச்சிதைவு. பெண்களுக்கு அதிகமாக இருக்கும், ஆண்களுக்கு குறைவாக இருக்கும். கழுவுனதே கழுவாங்க, முழுந்தையே முழுவாங்க, சொன்னதையே சொல்லுவாங்க, நினைச்சதே நினைப்பாங்க, டாய்லெட்டுக்கு போனால் கழுவிட்டே இருப்பாங்க. இதே மாதிரி, அதாவது கழுவிட்டே போனாலும் சுத்தப்படுத்துறேன்னு அங்கேயே இருப்பாங்க. அது வேற ஒன்றும் இல்லை, மனிதர்களிடமிருந்து எஸ்கேப் ஆகிறாங்க, அவங்க மக்களோடு பழகிறதுக்கு பயப்படுறாங்கன்னு அர்த்தம். அவங்க என்னதையே எண்ணுவாங்க, சொன்னதையே சொல்லுவாங்க. இது ஒரு அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர். சில பேர் வேலைக்கே போக மாட்டான், சோம்பேறியா இருப்பான், யாருக்கிட்டையும் பழக மாட்டான், தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்லுவான், வாழ்க்கையில் எனக்கு வெற்றியே வராது, தோல்வி தான் வரும்னு நினைப்பான், எதை யார் எந்த உதவி செய்தாலும் பெற்றுக்கொள்ள மாட்டான். சரியா, அதாவது மூட் டிசார்டர்னு பேர். இன்னொன்று ட்ரமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர், மிகுந்த கற்பனையிலே வாழ்வான் சில பேர். இன்னும் ஒன்று ஸ்கிட்சோப்ரேனியா என்பது, மனதுக்குள்ளே குரல் கேட்கும், தீமைகளை செய்ய சொல்லி தூண்டும். அது இந்த மனச்சிதைவுகள் எதுவும் இஸ்லாமியர்களுக்கு வரவே வராது, சரியான இஸ்லாமியராக இருந்தால். ஆனால் ஒரு வேதனையோடு ஒன்றை சொல்கிறேன், சமீப காலமாய் ஒரு 15 ஆண்டுகளாய் இஸ்லாமிய தமிழர்களுக்கு இந்த மனச்சிதைவுகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றன. என்ன காரணம்? மிக முக்கிய விஷயத்தை சொல்கிறேன், யாரும் என்னை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. என் விஞ்ஞானத்தில் நான் அறிந்து கொண்டதை சொல்கிறேன், என்னை தவறாக யாரும் புரிந்து கொள்ளாதீர்கள். அதற்கு முன்னாலே எல்லாம் அப்பா அம்மா சொன்னாங்க, ஏதோ கேட்டோம், அப்படியே இருக்கிறோன்ட்டு திருக்குறானு படித்தாங்களோ படிக்கலையோ, யாரோ சொன்னதை யாரோ செய்தது அப்படியே செய்யறது, அதே மாதிரி நோன்பு பிடிக்கிறது, அதே மாதிரி வழிபாடு செய்யறது, அதே மாதிரி ரொம்ப பக்தியாக இருக்கிறது, யார்கிட்டையும் சண்டை போடாதேன்னு சொன்னால் போடாமல் இருக்கிறது, பெரியவங்க சொன்னால் கேட்டுக்கிறது அப்படின்னு ஒரு, அது ஒரு மௌலிகமாவது அப்படி பெற்றோர்கள் சொன்னால் பெரியவங்க சொன்னால் சரியாக தான் இருக்கும்ங்கிற நம்பிக்கை இருந்தது பாருங்க. அந்த காலம் வரைக்கும் மனச்சிதைவு அல்ல. இப்போ எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரமாக மாறிட்டாங்க எல்லாரும், நம்மளுக்கு தெரியாத என்ன இருக்குதுன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, உனக்கு தெரியாது என்ன இருக்குதுன்னு நினைக்க ஆரம்பிச்ச நீ தெரிஞ்சிக்க வேண்டியதை தெரிஞ்சுக்கிட்டு தானே இருக்கணும், அதையும் தெரிஞ்சிக்கல, அவங்க பாட்டுக்கு பின்பற்றினதை அப்படியே கண்மூடித்தனமாகவும் பின்பற்றலை. புரியுதாங்க சொல்றது? அதில் பெரிய ஆராய்ச்சியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் நிறைய பேர். அப்போ அவன் மோட்டர் பைக்கில் கூப்பிட்டு வந்து ஜும்மா தொழுகைக்கு மசூதியில் விட்டுட்டு இவன் போய் கட்டூரில் நின்று சீரடி பேசிட்டான். அப்பா சொர்க்கத்துக்கு போகணுமா, இவர் மட்டும் நரகத்துக்கு போகிறது முடிவு பண்ணிட்டார். ஏன்னு கேட்டால் இவர் படிச்சுட்டாரான், அவர் படிக்கலையா? நேற்று வரைக்கும் நிலைமை என்னவா இருந்தது? அவர் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்பா செஞ்சாரு, பிள்ளையும் செஞ்சாரு. ஒழுக்கமாக பெற்றோர்கள் நடந்து கொண்ட போது, அதை பார்த்து அப்படியே நடந்த போது மனச்சிதைவு வரல. புரியுதா உங்களுக்கு? பாவப்படக்கூடாது, சகோதரர்களோடு ஒத்து போகணும். இவங்களுக்கெல்லாம் தெரியும், அவங்கள பார்த்து பழகிற எல்லாருக்கும் தெரியும் இவங்களுடைய பலம் எல்லாம் என்னன்னு நினைக்கிறீங்க. நீங்க சலாதீன் காக்காவுடைய பலம் என்ன நினைக்கிறீங்க? அந்த சகோதரத்துவம் தான் இல்லையா? அவர்கள் வீட்டுக்குள்ள ஒருத்தரை ஒருத்தர் இவங்க தாங்கிறத பார்க்கணும்னு நம்ப இல்லை. நான் படிச்சிருக்கிறேன் அதை பற்றி கூட. இவருடைய சகோதரர் ஒருத்தர் ஏதோ ஒரு சமயத்தில் ஒரு முயற்சி செய்யும் பொழுது இவங்களாக உதவி செய்யறதுக்கு போனா வேணாம் வேணாம் நானே பார்த்துக்கிறேன் என்று அவர்களும் முன்னுக்கு வந்திருக்கிறார்கள். அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுறது அது இதுங்கிற இந்த சகோதரத்துவம் இருந்துட்டு பாருங்க. அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்த வரைக்கும், பிள்ளைகளும் அப்படியே வளர்ந்த வரைக்கும் எல்லாம் சரியாக இருந்தது. இப்போ தான் தானாக பிரிஞ்சு போன பிறகு அறிவு எல்லாருக்கும் வந்துட்ட பிறகு உண்மையான இந்த அறிவின்படி நடக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு வந்து விட்டது. இல்லைன்னா மனச்சிதைவில் மாட்டிக்கிறீங்க. இப்ப நீங்க சுயமாக அறிவை கொண்டு சிந்திப்பது தப்புன்னு நான் சொல்ல வரல, அது ரொம்ப நல்லதுதான். மூடிகமா இவங்க நடந்த மாதிரியே இவங்க தாடி இவர் தாடி வச்சிருக்கிறாருன்னு அப்படியே வச்சுக்கிறது. ஏன் தாடி வச்சுக்கணும்னு கேட்கறதே கிடையாது. உங்க தாத்தா இவர் கேட்டாரான்னு கேளுங்க, தாத்தாவா அப்பா கேட்டாரா? வச்சுக்க சொன்னாங்க, வச்சுக்கினாங்க, அவ்வளவுதான். எதுக்கு வச்சுக்கிறதுலாம் கேள்வியெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அப்படி வச்சுக்கலாம், நல்லா இருக்கும்பா, நம்ம முஸ்லீம்னா அப்படித்தான் தாடி வச்சுக்கணும் அப்படின்னு போயிட்டு வரவு. இப்ப அப்படி இல்லை, ஒவ்வொரு மயிரையும் தனியா பிடிச்சி கேள்வி கேட்கறோம், எதுக்கு வைக்கணும் அது, அதுலக்குதா இதுலக்குதா? அதிலிருந்து அவர் சொல்லுகிறாரா இவர் சொல்லுகிறாரான்னு இவ்வளோ கேள்வி கேட்கிறியே, கேள்வி கேளு, தப்பு இல்லை, அது நல்லதுதான். ஆனா இதை மூடி வச்சுட்டு அது மேலே ஏறுவாங்க கேள்வி கேட்கிறேன். அதை பின்பற்றுகிற உரம் வந்து விட்டால் கேள்வி கேட்கறதுல தப்பு இல்லை. பின்பற்ற வேண்டிய உரம் வந்து விட்டால் மனச்சிக்கல்கள் வருவதற்கு வழியே இல்லை. அதுதான் சொல்றேன். அப்போ திருக்குறானை பயிலுவது என்பதும் ஹதீஸ்களை பயிலுவது என்பதும் அதன்படியே வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது என்பதும் மீண்டும் சொல்லுகிறேன், இஸ்லாமியர்களுக்கு மட்டும் உரியதல்ல, மனித குலத்துக்கே உரியது. மனித குலம் முழுவதும் அப்படி ஆக வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய நாட்டம். இது முஸ்லிம்கள் ஆக்கி விடுவது, மதம் மாற்றி விடுவது என்றெல்லாம் அதை கொச்சிப்படுத்தக்கூடாது. இப்ப நான் வந்திருக்கிறேன் என்றால் இறைவன் நாடினான். எதற்காக என்றால் அவன் என்னை மட்டும் இல்லை, என்னை போல ஆயிரக்கணக்கான விஞ்ஞானம் படித்தவர்களை இழுத்துக்கொண்டிருக்கிறான். இப்போ ஒரு நாளைக்கு 10 பேராவது நெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு சயின்டிஸ்டும் அமெரிக்காவிலையும் சரி, ஆஸ்திரேலியாவிலும் சரி, ஜப்பான்லையும் சரி, ஜெர்மன்லையும் சரி, ஒவ்வொரு சயின்டிஸ்டும் கலிமா சொல்றதுக்கு கியூ நிக்கிறான் இன்னைக்கு. என்ன காரணம்னா, இது யாரையோ திருப்திப்படுத்துறதுக்காக இல்லை. நாங்க வந்த சயின்டிஸ்ட்லாம் உங்களை திட்டிக்கிட்டு வேற இருக்கும் உங்ககிட்டயே வந்து என்னன்னு, ஏன் இதெல்லாம் எங்களுக்கு முதல்ல சொல்லல? இன்னைக்கு காலையில கூட இதுல நியூஸ்ல படிச்சிருப்பீங்க, அந்த இதுல இதுல இந்தியா டைம்ஸ்ல, இந்தியா டைம்ஸ் தானே நம்ம தமிழ்நாட்டில் வருதே ஒரு பத்திரிகை, அதில் ஒரு செய்தி வந்ததாக எனக்கு தெரிவித்தாங்க. யுகோஸ்லாவியா நாட்டை சேர்ந்தவர் அந்த ஒரு விஞ்ஞானி ஒருத்தர் இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு, இவ்வளோ பெரிய விஷயத்தை ஏன் இன்னும் இவ்வளோ நாளும் எனக்கு சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்டிருக்கிறார். எல்லாரையும் முன்னாலேயும் சொல்லியிருந்தா நான் இதை வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன் என்னுடைய வாழ்க்கையை. அவர் எதையோ கண்டுபிடிச்சாரு, கண்டுபிடிச்சி முடிச்சுட்ட பிறகு பார்த்தா அது இதுலேயே இருக்குதான். எல்லாருமே இதுதான் பிரச்சனை இப்ப விஞ்ஞானிகளுக்கு. ஆனால் இஸ்லாமியர்களாக பிறக்க அல்லாவின் அருளை பெற்றிருக்கிறவர்களே, உங்களுக்கு ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் இந்த செஷனை நிறைவு செய்கிறேன். கேள்வி பதில் வேணும்னா வச்சுக்கலாம். இந்த செஷனை இதோட முடிக்கிறேன். திருக்குறானை அது இறைவனே தன்னை பற்றி சொன்னது என்பதாக மட்டுமல்லாமல் பாதுகாக்கப்பட்ட வேதமாக 1400 ஆண்டுகள் அவனாலே பரிபாலிக்கப்பட்டு வருவது என்பது மட்டுமல்லாமல் அது போதனை அல்ல, அது இருப்பது அல்ல, இயங்குகிற ஒரு செய்தி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். திருக்குறள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதை இயங்கிக் கொண்டிருக்கிற அதை இப்ப மழை பொழிகிறது என்றால் குளிர்ச்சி உடம்புக்கு வேணும், நான் நனைஞ்சுதானே ஆகணும். ஒதுங்கி போயிட்டோம்னா எப்படி குளிர்ச்சி வரும் உடம்புக்கு? பயிர் வளர வேண்டும் என்றால் தண்ணீர்ல நனைஞ்சுதானே ஆகணும். கவனியுங்க, ஒரு நெல்லு சோறாக வரும் பொழுது சோற்றை கையில எடுத்து சாப்பிடும் போது நம்ம யாரும் யோசிக்கிறது இல்லை. இப்ப யோசிச்சு பாருங்க, சோறு கையில் இருக்கிறது என்றால் இது முதலில் என்னவாக இருந்தது? விதை நெல்லாக இருந்தது. ஆமாதானே? அந்த விதை நெல் எப்படி இருந்தால் அதை விதையாக ஏற்றுக்கொள்வார்கள்? காய்ந்து இருக்க வேண்டும், முற்றி இருக்க வேண்டும், ஈரமாக இருக்கக்கூடாது. ஆனால் காய்ந்து இருக்கிற அந்த விதையை, விதை நெல்லை எந்த வயலில் எடுத்து போய் போடுவாங்க? நனைந்து இருக்கிற வயலில் தான் போடுவார்கள். இந்த முரண்பாடு புரியுதா உங்களுக்கு? காஞ்சி இருந்தால் தான் விதை நெல் எடுப்பாங்க, அது ஈரமாயிட்டா அவர் எடுக்க மாட்டாங்க, முளைச்சிரும். ஆனா காய்ந்த நெல்லாக எடுத்து எங்க எடுத்து போய் போடுறாங்க? நனைஞ்ச வயலில் போடுறாங்க. மறுபடியும் காய வைக்கிறார்கள், மறுபடியும் தண்ணீர் ஊற்றி நனைக்கிறார்கள், மறுபடியும் காய வைக்கிறார்கள். அதுக்குள்ள அது நாற்று வந்துடுது, அதை பிடிங்கி மறுபடியும் நட்டு காய வைக்கிறார்கள், தண்ணீர் விட்டுருக்கிறார்கள், நனைய வைக்கிறார்கள், மறுபடியும் காய வைக்கிறார்கள். நனைது காய்து நனைது காய்து. நடுவில் ரேடியோவில் சொல்கிறாங்க, அறந்தாங்கி விவசாய பெருமக்களுக்கு ஒரு அறிவிப்பு, நீங்கள் நெல் பயிரிட்டிருக்கீர்கள், நம்மளுக்கு தெரியாது. அவர் அங்கிருந்து சொல்றாரு, நெல் பயிரிட்டீர்கள், அதில் குருத்துப்புழு வந்திருக்கிறது, அது பச்சையாய் நீளமாய் வளைந்து வளைந்து செல்லும். அதை கட்டுப்படுத்த, யாரும் இது வரைக்கும் ஒழுகிட்டு வந்து சொல்ல, அதை கட்டுப்படுத்த டெமோக்ரான் 3%, கொமக்ரான் 4%, அமுக்ரான் 5% வாங்கி பவர் ஸ்ப்ரேயர்லயோ இதுலயோ அடிங்கன்னு சொன்னா அச்சவன் தான் செத்து போறான். அது மூச்சு ஒன்றும் சாவறதா தெரியல. இப்படி வளர்ந்து அது வந்த பிறகு முற்றிய பிறகுதான் அறுவடை செய்கிறோம், காஞ்ச பிறகுதான் அறுவடை செய்யணும், காஞ்சி இருக்கணும். அடுத்த உடனே அறுவடை செஞ்சுட்டு எடுத்துமே தண்ணியில் போட்டுருக்கோம், மறுபடியும் நனையுது. அவதானே நனைஞ்ச உடனே மறுபடியும் அதை கோய வச்சு மறுபடியும் ஓலையில போட்டுருவோம் நனையுது. மறுபடியும் அதை எடுத்து ஏன் நான் நெல் அரிசியை பத்தி பேசுகிறேன்னா சலாவுதீன் காக்கா பக்கத்துல இருக்கிறேன் இல்லையா, அவங்க அரிசி சாப்பிடுறவர் தானே நீங்க, ஏன்னா கோதுமை சாப்பிடுறவங்க கிட்ட பேசக்கூடாது, ஏன்னா கோதுமையை காய வைக்கிறாங்களா இது ஒண்ணு எனக்கு தெரியாது அதுக்காக சொல்றேன். இது வந்து காய வைக்கிறாங்க அரிசி, ஒண்ணுமெல்லாம் அரிசி சாப்பிடுறோம் இல்லையா, அரிசியே அதாவது நெல்லை என்ன செய்யணும், காய வைக்கிறோம் நினைக்கிறோம் நினைக்கிறோம் காய வைக்கிறோம், கடைசியில் ஒலையில போடுறாங்க திருப்பி எடுக்கிறாங்க, எடுத்துட்டு பிறகு என்ன செய்யறாங்க மறுபடியும் அரிசியா அரைக்கிறாங்க, அரைச்சி அவங்க இதுல கொண்டு போய் கடையில போட்டுடுறாங்க. அந்த கடையில வாங்கிட்டு வரும்போது தாய்மார்கள் பார்த்து வாங்கும்போது நல்லா காஞ்சிருக்கு தான் பார்த்து வாங்கிட்டு வராங்க, கொண்டாந்துட்டு தண்ணியில போட்டுடுறாங்க, மறுபடியும் தண்ணியில போட்டுடுறாங்க, மறுபடியும் அதை காய வைக்கிறாங்க அதாவது ஆற வைக்கிறாங்க, ஆற வச்சு ஒலையில போடுறாங்க தண்ணியில போட்டுடுறாங்க, மறுபடியும் சோறான பிறகு ஆற வச்சு குழம்பு ஊற்றி நினைச்சிடுறாங்க, மறுபடியும் பேசஞ்சு வாயில போட்டு நினைச்சிடுறாங்க. ஒரு விதை நெல் சோறாவறதுக்குள்ள வேடிக்கை மாதிரி சொல்லிக்கிட்டு வந்தேன், எத்தனை தடவை நினையுது எத்தனை தடவை காயுது எத்தனை தடவை நினையுது எத்தனை தடவை காயுது. மனிதனாக அல்லாஹ்வாலே பிறப்பிக்கப்பட்ட மனிதன் வெறும் புள்ளியாய் பிறப்பிக்கப்பட்ட மனிதன், வெறும் சினை கருவாய் வைக்கப்பட்ட மனிதன், 4 மாதம் வரை உருவமே தெரியாம மனித உருவமா இல்லையான்னே தெரியாம வளர்க்கப்பட்ட மனிதன், அதற்கு பிறகு மனித உருவம் பெற்று எல்லாம் பெற்ற மனிதன், நாளைக்கு மறுமை நாளில் விசாரிக்கப்படுற நேரம் வரைக்கும் உன்னுடைய மனம் யார் கையில் இருக்கிறது, இறைவனின் 2 விரல்களுக்கு இடையே இருக்கிறது, அது எந்த பக்கமும் திருப்ப அவனால் முடியும். அதுக்கு என்ன செய்யணும், நாம அவன் கொடுத்த வழிமுறைப்படிதான் வாழ்வது என்று வயசு வித்தியாசம் இல்லாமல் இட வித்தியாசம் இல்லாமல் உங்கள் பரம்பரை வித்தியாசம் இல்லாமல் இறைவன் தந்த நெறிமுறைப்படியே ஆகுமானவற்றை செய்வது கூடாதவற்றை தள்ளிவிடுவது என்று வாழ உறுதி எடுத்து கொண்டோம் என்றால் அப்பொழுதுதான் நாம் இறைவன் இஷ்டப்படி வாழ்கிறோம் என்று அர்த்தம். அப்படி வாழ்கிற ஒரு செம்மையான வாழ்க்கைக்கு பெயர்தான் இஸ்லாம். இந்த இஸ்லாத்தில் என்னை இணைத்த இறைவனுக்கு நன்றி சொல்லி உங்களையெல்லாம் உறவினர்களாக பெற்றுக் கொள்ளுகிற நாளைக்கு சுவனத்திலும் நாம் அனைவரும் ஒன்றாய் இருக்க அருள் புரிய வேண்டும் என்ற துவா கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி. அல்ஹம்துலில்லாஹ்.
This audio was downloaded from tamilislamicmedia.com.